மாவீர மகுடம், கரும்புலி மேஜர் குமுதன்.
வணங்குகிறோம்
குமுதன். அந்த நினைவுகளில் இருந்து மீளாதவனாய் இருந்தார். அதே நினைவுகள் தான் குமுதனின் கண்களையும் நெஞ்சையும் நினைத்துக் கொண்டிருந்தன. வெட்டையும் திட்டமாக வளர்ந்திருக்கும் சிறு பற்றைகளும் நிறைந்து பறந்து விரிந்த அந்த பிரதேசத்தின் நெஞ்சு கிழிப்பதைப் போல் கிளிநொச்சி நகரை நோக்கி ராணுவம் முன்னேறிக் கொண்டிருந்தார். பெரிய ராணுவ நகர்வை எதிர்த்து நேருக்கு நேர் சமரிட்டுக் கொண்டிருந்த தாக்குதல் அணியின் ஒரு பிளட்டூன் அணித்தலைவனாக குமுதனம் நின்று சமரிட்டுக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் ராணுவ பாதங்கள் மிதிக்கின்ற போதும் அவனுக்குள்ளே எரிந்த ஆவாச நெருப்பால் கண்ணிலும் குரலிலும் இடையிடையே போரி பறந்தது. இதே தாக்குதல் அணியோடு சற்று நாட்களுக்கு முன் அளம்பில் பகுதியில் தரையிறங்கிய சிறப்பு படையை எதிர்த்து சண்டையிட்டு சிங்களப்படை நீத்து வந்த இலக்கை எட்டப்படாது தடுத்ததில் பங்கெடுத்தவன் குமுதன். அண்ணே, எங்களுக்கு கிட்டவா டேங்கி வந்துடுச்சு. குமுதனுக்கு பக்கவாட்டாக இருந்த காவலரனில் இருந்தவன் நிலைமையை குமுதனுக்கு தெரியப்படுத்தினான். மரஞ்செடிகளைப் போல உருமாற்றம் செய்து நகர்ந்து கொண்டிருந்த கவச வாகனங்கள் சிறு பற்றைகளை நெறித்து பெரிய புகைமண்டலங்களை உருவாக்கியபடி காவலனுக்கு மிக அண்மையாக வந்துன்றது. அங்கல பக்கத்தால் டேங்கல் வந்து முட்டிட்டானாம். நீங்கள் அங்கே போய் அதை மறையுங்கோ, கவனம் மரப்படுத்து போங்கோ. குமுதன் சொல்லி முடிக்கின்ற போது அவனது கட்டளைக்காகவே காத்திருந்த இரண்டு டேங்கி எதிர்ப்பு வீரர்களின் கண்களிலும் வேகம் புறப்படுத்தது. சண்டை எல்லா இடங்களிலும் பெரும் முழக்கமிட்டு தொடர்ந்து கொண்டிருந்தது. இரண்டு கவச எதிர்ப்பு போராளிகளும் அந்த டேங்கிகளை தடுத்து நிறுத்துவதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் எதிரியின் சூட்டு வலுவினால் அந்த பிரதேசம் முழுவதும் வலைகளாக ரவைகள் பொடியப்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த வலைப்பின்னலுக்குள்ளேயே இரண்டு கவச எதிர்ப்பு போராளிகளும் சிக்கிக் கொண்டார்கள். குமுதன் உறுதியாக பார்த்து விடை கொடுத்து அனுப்பிய அந்த இரண்டு வீரர்களுமே வித்தூர்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு உடல் சிதைந்து போயிருந்தார்கள். அந்த நிகழ்வை கண்ட குமுதனது கண்கள் அந்த நிகழ்வை எண்ணுகின்ற போதெல்லாம் நெஞ்சு பெரிதாக வலித்தது. மற்றவர்களின் துன்பத்தை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத அவனுக்கு அவன் நெஞ்சில் ஆழமாக பதிந்த நிகழ்வுகள் ஆறாத தழும்புகளாயிருந்தன. அந்த பெருஞ்சமர் ஓய்ந்த போதும் குமுதனின் மனம் ஓயவில்லை. தனியொரு நெஞ்சுக்குள் மட்டுமே தனியூர் சமர் அரங்குகள் திறக்கப்பட்டன. முடிவில்லாது குமுறிக்கொண்டிருந்த குமுதனின் கண்களில் புதிதான வடிவம் ஒன்றின் வாசல் முளைவிட்டது. கரும்புலிகள் அணிக்குள் தன்னை இணைத்துக் கொள்வார். அங்கு அவனை எதிர்கொள்ளவிருந்த சவால்களோ ஏராளம். இனி என்னென்ற குமுதன் அந்த காரியத்தை செய்து முடிக்கப் போறான். சாதாரண மனித வலுவுடையவர்களாலேயே செய்ய சிரமப்படுற இந்த கரும்புலி அணி பயிற்சியை குமுதன் எப்படி முடிப்பான் என்று ஆச்சரியத்தோடு உயர்ந்த புருவங்களை உயர வைத்தபடியே அதிசயிக்க வைத்தான் குமுதன். தன்னை கரும்புலி அணியில் சேர்த்துக் கொள்ளப் போகிறான் என்றால் அவனை பற்றி அடிப்படையான சில தகுதிகளை பரிசோதிப்பதுண்டு. அதுபோலவே குமுதனும் தன்னை கரும்புலி அணியில் சேர்த்துக் கொண்ட போது அவனை பற்றிய தகுதிகளும் பார்க்கப்பட்டன. ஒரு போராளி கரும்புலி அணியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டுமாயின் இரண்டு வருடங்கள் இயக்கம் வழங்கிய பணிகளை சரிவர செய்து முடிக்க வேண்டும். குமுதனை பொறுத்தவரை ஐந்து வருடங்களுக்கு மேலாக இயக்கம் வழங்கிய கடமைகளை இயக்கம் எதிர்பார்த்தது போல செய்து முடித்தவன். எனவே அதில் அவனுக்கு தடை இருக்கவில்லை. குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் குறித்த பயிற்சிகளை செய்து முடிக்கும் உடல் தகுதி பெற்றவரா என்ற கேள்விக்கும் அவன் பெற்ற பயிற்சிகள் விடை பகர்ந்தன. குமுதன் இயக்கத்துக்கு வந்ததிலிருந்து எந்த பயிற்சியிலும் விட்டுக் கொடுத்ததில்லை. எப்படியான பயிற்சி என்றாலும் செய்து முடிக்கக்கூடியவர். இதுவரை 50 கலிவர் பயிற்சி, சிறப்பு அதிரடிப்படை பயிற்சி போன்ற பெற்றிருந்தான். எனவே அதிலும் சிக்கல் இருக்கவில்லை. ஆனால் அடுத்து வந்த மருத்துவ பரிசோதனைதான் நிறைய பேருக்கு அதிர்ச்சி தகவலாக வந்தது. ஆம், தனக்குள்ளே அவன் மறைத்து வைத்திருந்த நோய் அப்போது வெளித்தெரிய வந்தது. அதுவரை எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் தன் நோயை வழிகாட்டியதில்லை. குமுதனுக்குள் இருக்கும் இதய நோயையும் தொய்வு நோயையும் மருத்துவ பரிசோதனை மூலம் அறிந்து கொண்ட போது அவனை கரும்புலிகள் அணியில் சேர்த்துக் கொள்வதற்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. குமுதனும் விடுகிறபாடில்லை. ஒரேபடியாக தன்னை கரும்புலி அணியில் இணைத்துக் கொள்ளுமாறு வேண்டினான். அண்ணன், தேர்வு பயிற்சி வேலைக்கு வந்தாலும் விடுங்கோ, நான் அதில் என்னால் முடியும் என்று நிரூபித்து காட்டுவேன் என்று கெஞ்சலான குரலில் அவன் உறுதியாக கேட்டுக்கொண்டான். அவனுடைய இலட்சியத்தாக முழுவதையும் தனது குரலிலேயே பரவ விட்டானவன். உறுதி குலியாத தன்மை வீணாகவில்லை. தேர்வு பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. குமுதனும் ஒருவராக இருந்தான். தேர்வு பயிற்சியின் நிறைவுறும் போது அனைத்து பயிற்சிகளிலும் சித்தி பெற்று தனது இலட்சியத்துக்கு நோயிடையுறையில்லை என்று நிரூபித்தானவன். இந்த தேசத்துக்காக தான் வரித்து கொண்ட கொள்கையில் உறுதியான குமுதன் தான் இப்போது ஆனிரவு பெருந்தளத்தோடு நுழைந்த கரும்பு இளனிக்கு தலைமை தாங்கி இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்தார். இன்னும் சில வினாடிகளுக்கு காலம் வேகமாக விளங்கிக் கொண்டிருந்தது. அங்கே இருளாய் அமைதியாய் நிலைத்திருக்கும் சூழ்நிலை மாறி புதிய சமர்க்களம் உருவானது. ஓரிரு கண நேரத்துக்காகவே காலமும் கரும்புலி அணி வீரர்களும் கால்களும் முன்னோக்கி வேகமாக நிதானத்தோடு நகர்ந்து கொண்டிருந்தன. நீவுகள் மட்டும் பின்னோக்கி விரிய தொடங்கின. வானம் பிரிந்து விட்டதைப் போல மழை வாரி பொழிந்து கொண்டிருந்தது. உடையோடு சேர்ந்து நனைந்து போயிருக்கும் உடலுக்குள்ளால் ஊசி போல உள்நுழையும் குளிர் உடலின் ஒவ்வொரு கலத்தையும் நடுங்க வைத்தது. தரையில் சாய்ந்து கொள்ள போயிருக்கவும் முடியாது. ஒரே சேரம் தண்ணீரும் நிறைந்திருந்தன. பேணிகளிலும் பைகளிலும் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர வேறொரு சூடான உணவு வகைகளும் இல்லை. இவ்வாறு சிக்கல் நிறைந்த சூழலில்தான் குமுதனுக்குள் மறைந்திருந்த அந்த நோய் வெளியே வர தொடங்கியது. குமுதனால் ஒரு மூச்சை கூட சிரமமின்றி விட முடியவில்லை. ஒவ்வொரு மூச்சையும் உள்ளிழுத்து வெளிவிடுவதற்கு ஒரு போராட்டமே நடத்த வேண்டியிருந்தது. குந்தியிருந்தான், குனிந்திருந்தான், கைகளை தலைக்கு மேலால் உயர்த்தினான். இப்படி ஒவ்வொரு மூச்சுக்கும் சிரமப்பட்டாலும் தனக்கு இந்த நேரம் வந்த நோய் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்ற சிரமத்தின் மத்தியிலும் அதை தனக்குள்ளேயே மறைக்க முயன்றான். எப்படியும் இலக்கை அழித்துவிட வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணமாக இருந்தது. சிரமத்தையும் சிரமங்களையும் பொருட்படுத்தாது இலக்கை அழித்துவிட வேண்டும் என்று அவன் துடித்துக் கொண்டிருந்தான். அவன் உறுதியும் தாயகப்பற்றும் பழிச்சென்று தேர்ந்தது. ஆனையரவு தளத்துக்குள் தாக்குதல் ஆரம்பிக்கும் நேரம் வரை காத்திருந்த கரும்புலிகளுக்கான நேரம் அண்மிக்க குமுதனின் கட்டளையோடு தாக்குதல் தொடங்கியது. இடியும் மின்னலும் தரையில் இருந்து புறப்படுவதைப் போல சத்தமும் தீச்சுவாலிகளும் மண்ணில் எல்லா மணிகளிலும் இருந்து முடிந்தது. அமைதியும் இருளும் கருக்கலைய ஆனையரவு படைத்தளத்தின் மையத்தளம் புதிய சமரங்காய் கருவுற்றிருந்தது. கண்ணுக்கு தெரியும் கருப்புருவங்கள் எல்லாம் தங்கள் எதிரிகள் என்று இருட்டில் எல்லா இடங்களிலும் சிங்களப்படை சுட்டுக் கொண்டது. தாக்குதல் ஆரம்பித்த சில கணங்களுக்குள் கரும்புலிகள் நீ அவர்களுக்கு வழங்கப்பட்ட இலக்குகளை அழித்துவிட்டு திட்டத்தின்படி பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள். இதே வேளையில் தான் குமுதன் விழுப்பு நடைகிறான். அவன் விழுப்பு நடைந்தாலும் நிதானத்தை இழந்து விடவில்லை. கள நியமங்களுக்கு ஏற்றால் போல கட்டளைகளை வழங்கிக் கொண்டிருந்தான். இப்போதெல்லாம் குமுதன் இன்னும் ஒரு தோழனின் கைத்தாங்கலிலேயே பின்னுக்கு நகர்ந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் குமுதனை கைத்தாங்கலாக தூக்கி வந்த தோழனும் விழுப்பு நடைகின்றான். குமுதனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நினைவடைந்து விடப் போகின்றேன் என்று. இறுதியாக கழிகின்ற ஒவ்வொரு கணத்திலும் தனது சிறு ரசவை கூட தேசத்துக்கு பயனுள்ளதாக செய்துவிட வேண்டும் என துடித்தான் அவன். இறுதியாக அவனை பிரித்துவிட துடிக்கும் மூச்சுக்காற்றையும் நினைவுகளையும் தக்க வைத்தபடி அவனுக்கான ஒவ்வொரு பணியையும் செய்து முடித்தான். அணிகள் அனைத்தையும் பின்வாங்குவதற்கேற்ற ஒழுங்குகளை செய்துவிட்டு விழுப்புண்பட்டாலும் பின்னுக்கு குமுதனையும் தூக்கிச் செல்வதற்காகின்ற தோழனை பார்த்து, மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சாச்சர் எடுக்க போகிறேன். நீ கட்டாயம் வெளியில் போய் இங்கே நடந்ததை சொல்ல வேணும். எத்தனை இலக்கு அழிச்ச நாங்கள், இன்னும் எத்தனை இலக்கு இருக்குதுன்னு சொல்லு. அது இன்னொரு சண்டைக்கு உதவும். அடுத்த சில மணித்துளிகளில் தனது சாவை தானே தீர்மானிக்கப் போகும் அந்த வீரன் சொல்லிய செய்தி இது. எப்படி அவனால் முடிந்தது? எதிரிகளின் இடைவிடாத தாக்குதலுக்கு மத்தியிலும் தன் களமாடிய தோழர்களை இழந்துவிட்ட நிலையிலும் ஏற்கனவே பலவிதமானவரது உடல் விழுப்பும் அடைந்து வேதனையால் சோர்ந்து விட்ட போதும் இதை பற்றியுமே சிந்திக்காத அந்த இறுதி கணத்திலும் அவனது அணியை பற்றியும் தனக்கு வழங்கப்பட்ட கட்டளைகளை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்க அவன் இதுவரை காலமும் இயக்க வாழ்வில் ஒவ்வொரு மணித்துளியையும் எவ்வளவு பயனுடையதாக செலவு செய்திருப்பான் என்பதை எடுத்துக்காட்டியது. குமுதன் கூறி அனுப்பிய செய்திகளை சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக முகாமை விட்டு பல சிரமங்களை பொருட்படுத்தாது வெளியேறிய தோழன் குமுதன் சொல்லிவிட்ட செய்திகளை சொன்ன போது குமுதன் காவியமாகிவிட்டான். அவன் சொல்லிவிட்ட செய்திகள் இன்னும் ஒரு தாக்குதலுக்கு பக்கபலமாக அமைந்தது. அந்த இளைய வீரனின் முகமே கண்ணுக்குள் தெரிந்தது. அவன் என்றென்றைக்கும் வாழுகின்ற வரலாறு அந்த வீரப்போரில் குமுதன் விழிமூடிப்போனான். கரும்பு மேஜர் குமுதனின் மாவீரமகுடம் கேட்டோம்.
மேனிகள் செந்தனன் ஆனதே பெரு அன்போடு அணைத்தி உன் சாவை, அது எம் வாழ்வில் விடியல் உண்டாகவே. வேண்டும் ஒரு தேசம் என்றுதானே உங்கள் தாகம் சொன்னதே, ஆண்டு அது நூறு ஆனால் கூட உங்கள் தியாகம் வெல்லுமே. கந்தகம் கொம்முடன் சேர்ந்ததே, உம்மேனிகள் செந்தணல் ஆனதே. மனங்களில் கோயில் வைத்தோம் மாவீரரே, பெருவீரமான எங்கள் மாவீரரே, உங்கள் நினைவோடே கைகள் குவிப்போம் மாவீரரே. கனலாகும் நேரம் வரை வெடிகள் சுமந்து அடைவோமே தேசம் என்று மனதில் நினைந்து, நடந்தீரேன் நடந்தீரேன் தெரிந்து. பெரும் பொருளோடு வாழ்வதுவும் வாழ்வுமில்லை, வீரர்கள் சாவுமது சாவுமில்லை, பெரும் சோகத்தில் சேர்ந்த ஒரு தோர்வுமில்லை. அரும்பிடும் பாதைகளை மனதில் களைந்து வரும்படை மீது அவர் கனலாய் நுழைந்து, எதிரில் வரும் எதிரிகளை தம்முடனே சிதைத்து அதிரவைக்கும் அதிர்வுகளால் தம்முயிரை விடுத்து. ஓ கந்தகம் கொம்முடல் சேர்ந்ததே, கும்மேனிகள் செந்தணல் ஆனதே, பெரு அன்போடு அணைத்தி உன் சாவை, அது எம் வாழ்வில் விடியல் உண்டாகவே. வேண்டும் ஒரு தேசம் என்றுதானே உங்கள் தாகம் சொன்னதே, ஆண்டு அது நூறு ஆனால் கூட உங்கள் தியாகம் வெல்லுமே.